இனி அடுத்த பாட்டுக்கு வரும். பூணாததோர் அன்பு பூண்டு பொருந்தி நாடொரும் போற்றவும் நாணநாததோர் நாணமீதி நடுக்கடல் உள்ளடுந்து நான் வேணுநாத பெருந்துர் பெருந்தோணி பற்றி உனை வைத்தலும் காணோனா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே பூணோனாததோர் அன்பு. இவரிடத்திலே இருந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா யாராலும் பூண்டு கொள்ள முடியாத ஒப்பற்ற அன்பு. பூ ஒனாத மற்றவராலே ஏற்றுக்கொள்ள முடியாத அனுசரிக்க முடியாத ஓர் அன்பு பூண்டு ஒப்பற்ற ஒரு அன்பை தான் பூண்டு கொண்டேன் என்று மாணிக்கவா சொல்றார். அன்பு பூண்டு பொருந்தி அந்த அன்போடு கூடி நாடோறும் போற்றவும் நாள்தோறும் அந்த திருவடியை நான் போற்றிக் கொண்டு வந்தேன். அப்பேற்பட்ட அன்போடு திருவடியை போற்றினேன். நாணநாததோர் நாணம் எய்தி நடுக்கடல் உள் அருந்தினான் நாணோநாததோர் நாணம் நாணப்பட வேண்டியதற்கெல்லாம் நாணப்படாமல் கடவுளை வணங்க வேண்டிய விஷயத்திலே நாணம் கொண்டு நடுக்கடலாகிய இந்த பிறவிக்கடலே அழுந்தினேன் அப்படின்னு சொல்ற. பிறவிக்கடல்ல மூழ்கிறவனுக்கு இந்த பிறவியில் இருக்கிற பொருள்கள் மேல ஆசை இருக்கும். இதை கண்டு வெட்கப்படணும் தெரியல. கடவுள் கோயிலுக்கு போறது வெட்கமா இருக்கான், விபூதி பூசுறது வெட்கமா இருக்கு, உத்திராட்சம் போட்டுக்கிறது உனக்கு வெட்கமா இருக்கு. ஆனா எது வெட்கப்படணுமோ அதை வெட்கம் சொல்லல, வெட்கப்படாதத வெட்கமாக நான் நினைத்தேன். நானோ நாததோர் நாணமீதி நடுக்கடல் உள் அழுந்தினான் நாணப்படாதவற்றை நாணமாக நாணி நான் நடுக்கடலாகிய இந்த பூலோகத்தில் இந்த பிறவி நோயில் அழுந்துகிற என்னை பேணோனாத பெருந்துரை மற்றவராலே பேணி கை கொள்ளப்படாத இந்த பெருந்துரை என்று சொல்லுகிற திருத்தலத்திலே அப்படியார் கோயிலே நான் வந்தபோது அந்த குருநாதர் தன்னுடைய திருவடி என்றையும் எனக்கு கொடுத்தார். அந்த கடலுள் கடந்த நான் அந்த இரண்டு திருவடிகளையும் தோணியாக பிடித்துக் கொண்டேன். அதை சொல்ற தோணின்னு சொன்னால் தோணி என்பது திருவடியை குறிக்கும். பேணோநாததோர் பெருந்துரை பெருந்தோணி அந்த பெருந்துரையிலே குருநாதருடைய திருவடி என்ற தோணியை பற்றி அந்த திருவடியாகிய தோணியை பிடித்து உகைத்தலும் அதை வைத்து நான் செலுத்த ஆரம்பித்தேன். அந்த திருவடியை தலையில வைத்துக் கொண்டு ஊர் 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 ஊரா சுற்றி வந்தேன். அப்போ அந்த கதை வருவார் தன்னுடைய கதை உருவப்படுத்தி சொல்ற. தான் பிறவி என்ற கடல்ல அழுந்தி கிடந்த போது பிறவிக்கடல் என்று கரையேறுவதற்கு தோணியாக தன் இறைவன் திருவடியை கொடுத்தான். அந்த திருவடியை நான் பற்றி கொண்டு ஊர் ஊர் ஊராக சுற்றி வந்தேன். அப்படி சுற்றி வந்த எனக்கு உகைத்தலும் காணாத திருக்கோலம் நீ இதுகாரும் காணாது மறைத்து வைத்திருந்த உன்னுடைய கோலத்தை காட்டினாய் கழுக்குண்டிலே திருக்கழுக்குண்டத்திலே வந்து காட்டி இந்த திருவடியை திரு தலையில வச்சுக்கொண்டு வந்ததனால்தான் இங்கே வந்து நீ எனக்கு காட்டினாய். திருவடியை பற்றி கொண்டு வந்ததனாலே உன்னுடைய திருக்கோலத்தை எனக்கு நீ காண்பித்தாய். தோணி என்று சொல்வது வழக்கம். இறைவன் அது வந்து பெருவி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவன் அடியை தெப்பம் என்று அங்க உருவம் மண்ணாவிட்டாலும் பண்ணியணும்னு சொல்லுவார். அது மாதிரி இங்கே தோணின்னு சொல்லி இறைவன் திருவடியை சொல்லல, இருந்தாலும் திருவடின்னு பொருள் பண்ண. கோலமே நீ வராகமே குணமாம் பெருந்துரை கொண்டலே சீலமேதும் அறிந்திலாதவன் சிந்தை வைத்த சிகாமணி ஞாலமே கரியாக நான் உனை நச்சி நச்சிட வந்திடும் காலமே உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே கோலமே நீ வராகமே வராகமே ஏ பன்றி உருவம் எடுத்த பெருமானே என்ற அழகான பன்றி உருவம் எடுத்துக் கொண்டு வந்தவரே கோலமே அழகான வடிவத்தை எடுத்துக் கொண்டு வந்தவராக தெரியும். இந்த வைணவர்கள் எல்லாம் திருமாலை 10 அவதாரத்தில் வராக அவதாரத்தை ஒன்றை சொல்லி அது ரொம்ப பெருமையா வழிபட்டு கொண்டிருக்கிறார். அதனால சைவர்களும் எப்படி ஒரு ஒரு உருவத்திலே இறைவனை நினைச்சு பார்க்க வேண்டும் என்பது மாணிக்கவாசகருக்கு நினைவாயிருக்கு. அப்போ இறைவனுடைய திருவிளையாடல்ல ஒரு விளையாடல் ஒன்று இருக்க. மதுரையில காட்டில பலவிதமான மிருகங்கள் வாழ்கின்றன. கோலமே நீ வராகமே அந்த காட்டில் இருந்த விலங்குகள் எல்லாம் பெருகி நாட்டிலே வந்தபோது பாண்டியன் ஒருவன் அதை வேட்டையாட வேண்டும் என்பதற்காக வேட்டைக்கு போகிறான். பல்வேறு விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி கொண்டு வருகிற போது ஒரு பன்றி ரொம்ப மூர்க்கமாக அந்த பாண்டியனை எதிர்த்து வருகிறது. அப்படி எதிர்த்து வருகிற காலத்தில் அந்த பாண்டியன் அந்த பன்றியை ஒரு பெரிய அம்பு போட்டு கொண்டு விட்டான். பன்றி இறந்த ஆண் பன்றி இறந்த உடனே பெண் பன்றி கோபம் வருகிறது. தன்னுடைய கணவன் இறந்த பிறகு நான் மட்டும் உயிரோடு வாழ வேண்டுமா? அப்பதான் அந்த பன்றி 12 குட்டிகள் போட்டு பால் குடித்துக் கொண்டிருக்கிற நிலையில உள்ள தாய்ப்பன் தன் குட்டியும் பார்க்கணும், கணவனையும் பார்க்கணும். இந்த இடத்துல குட்டி இடத்துல பன்றி பற்றி வச்சதா, கணவனிடத்தில் பற்று வைத்ததான்னு பார்த்தா குட்டியில பற்றில்ல. குட்டியை நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கணவனுக்கு பெருமை கொடுக்க வேண்டும், அவனோடு அவன் போராடியவனுடைய நாமும் போராடி இறக்க வேண்டும் என்று சொல்லி இது அதான் அந்த ஆண் பன்றியை விட ரொம்ப கோபத்தோடு தீரி பாண்டியன் மேல் பாய பாண்டியன் ஒரு கத்தியினால அதை குத்த அது அவனுடைய கொம்பால அவன் மார்பை கிழிக்க அவனும் செத்து பன்றியும். ஆனால் குட்டிகள் 12 ஆதரவற்று கஷ்டப்பட்டு கொண்டு துடிக்கின்றன. இந்த நிலையிலே இறைவனே வரான். இறைவனே வந்தது பால் கொடுக்கணும். அந்த குட்டிகள் கதரும் போது அதற்கு பால் கொடுக்கறதுக்கு தாய் வர ஞான சமுதர் குளத்துக்கிறது கத்தினாரு, உமாதேவியை போய் நீ பால் கொடுத்துவான்னு. அது ஒண்ணும் கவலை இல்லை, அது ஊரார் உலகத்தாருக்கு ஒன்றும் தவறா நினைக்க முடியாது. ஆனா இந்த பண்டிக்கு நீயே ஒரு பண்டியா போன உமாதேவியை சொல்லியிருந்தா நல்லா இருக்காதுன்னு தானே பண்டியா வர. ஆகவே ஒரு வேலை இடுகிற போது ஒரு ரொம்ப சாதாரண எட்டு வேலையா இருந்தா ஒருத்தனை பார்த்து நம்ம ஏவக்கூடாது, அதை விட நாமே போய் அந்த வேலையை செய்யும். அப்படி செய்ய போகும்போது என்ன பண்ணலாம், பார்க்கிறவர்கள் அதிகமா நீங்க ஏன் போய் அந்த வேலையை பண்றீங்க, நான் செய்யறேன்னு வரணும். அதுதான் முறை. அது மாதிரி அந்த இறைவன் என்ன பண்ணுகிறான், தானே வந்து ஒரு பன்றி உருவம் எடுத்து அந்த குட்டிகளுக்கு பால் கொடுத்து அதை கோஷிக்கிறான். பால் குடித்த மாத்திரத்திலேயே அந்த பன்றிகள் உருவம் மாறி போகின்றன. எனச்சா வழக்கம் போல தாயிடத்தில் குடிக்கிற பால் வேறு, இறைவன் தருகிற பால் வேறு. இறைவன் தந்த பாதலால் மனித உருவமாக மாறி போய்விட்டன. தலை மட்டும் பந்தியா இருக்கு, உடம்பெல்லாம் மனுஷ உருவமா போய்விட்டது. நல்ல அழகா பேசக்கூடிய பேச்சும் அறிவாற்றம் உடையவர்களாக ஆகிவிடுகிறார். 12 பேரும் அறிவுடையவர்களாக ஆனதினாலே அந்த 12 பேரையும் பாண்டியனுடைய சபைக்கு நீங்கள் போங்கள், நான் அசரீதியாக உங்களை மந்திரியாக ஏற்க சொல்லி உத்தரவிடுகிறேன் என்று இறைவன் சொல்லிட்டு மறைஞ்சு போனார். அவர்கள் 12 பேரும் பாண்டிய சபைக்கு போகிறார்கள். அப்பதான் காட்டுல வேட்டையாடி பாண்டியன் இறந்து போய் அவனுடைய மகன் அரசாட்சி வரான். அரசாட்சி வந்த உடனே இந்த 12 பேரையும் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆச்சரியமா இருக்கு. இந்த அப்பா போய் காட்டுல ஒரு பண்டியை கொன்றாரு, அப்ப 12 குட்டி கிடந்ததுன்னு சொன்னார்கள். இவங்க என்னன்னா 12 பேர் பண்டி தலையோட வந்து நிற்கிறார்களே, ஒரு சமயம் அந்த பண்டி குட்டிகள் தான் இப்படி உருவெடுத்து நம்மளை கொலை பண்ண வருவோம் என்னமான்னு பயந்துருக்கிறார். அப்ப அசடியை தோண்டி அந்த பண்டி குட்டிகள் நாம் பால் இழுத்ததுனாலே அவர்கள் இந்த உயர்ந்த அறிவுடையவர்களாக வந்தார்கள், இந்த 12 பேரும் என் மந்திரியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்க அந்த 12 பேரும் மந்திரியாக இருந்தார்கள். திருவிழாப்பட்டல் கதவு. ஆகவே இறைவன் அந்த பன்றிகளையும் காப்பதற்காக எடுத்த உருவமானதனாலே அதை நினைவு கூறுகிறார். இது பாண்டி நாட்டு கதையானதுனால அவர் சொல்றார், பாண்டி நாட்டுக்காரர் இவர். கோலமே நீ வராகமே குணமாய பெருந்துரை கொண்டலே, அழகான திருமேனி உடைய வராகமே பண்டி உருவத்தை உடையவரே, குணமாம் பெருந்துரை நல்ல குணங்கள் நிரம்பிய திருப்பெருந்துறையிலே வந்த கொண்டலே மேகமே, திருப்பெருந்துறைக்கு வந்த மேகம். இத ஒரு பாட்டுல நின்ன திருவண்ட பகுதினு ஒரு பகுதி இருக்கு, அந்த திருவண்ட பகுதியில இந்த குருநாதரையே ஒரு மேகமாக சொல்ற, அண்டத்து அரும்பெறல் மேகம் காண்க அப்படின்னு முடிப்பார். அதுக்கு முன்னாடி ஒரு 50-60 வரி வரையிலும் அந்த மேகத்தை பத்தினே உருவகம். அந்த மேகமானது கைலாசம் என்ற ஒரு சமுத்திரத்திலிருந்து கிளம்பிச்சு, அது கருணை மேகம், அது அங்கிருந்து வந்தது. அப்புறம் மழையா என்னத மழையா பொழிஞ்சது, என்னத வெள்ளா வளைச்சது அப்படின்னா உருவம் என்றே வருவார். அதுல இருந்து தண்ணி வாய்க்கால் வழியா வந்தது, வாய்க்காங்கிறது என்ன, அதுல ஓடுற தண்ணிங்கிறது எல்லாம் உருவம். உருவா செய்து இப்படி உயிர்களை அதை பக்குவப்படுத்துகிறது என்று சொல்லி குருநாதரையே ஒரு மேகமாக உருவம் பண்ணி பாடியிருக்கிறார் திருவண்ட பகுதி. அது அண்டத்து அரும் பெறல் மேகன் ஆட்க என்பது இந்த வரி. அதே போல இங்க திருப்பெருந்துறையிலே குருநாதராக வந்த மேகமே என்கிற சீலமேது மருந்திலாத என் சிந்தை வைத்த காமணி, சீலமேதும் அறிந்திலாத. சீலம்னா ஒழுக்கம். ஒழுக்கம் எதையும் அறிந்து நடந்து கொள்ளாத நான். அப்படிப்பட்ட என்னுடைய மனத்தையும் என் சிந்தையே என்னுடைய மனத்திலே வைத்த சிகாமணி என் மனத்துக்குள்ளே கொண்டு போய் ஒரு பெரிய மாணிக்கத்தை வச்சாராம் சிவபெருமான். சிகாமணினா தலையில் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய மாணிக்கம். அந்த மாணிக்கத்தை மனதில் வைத்தார்னா இப்போ மாணிக்கவாசர் மனித குருநாதர் ஆகிய சிகாமணி இருக்கிறார் என்பது அதற்கு பொருள். ஞாலமே கரியாக நான் உனை நச்சி நச்சிட வத்திடும் காலமே, ஞாலமே கரியாக இந்த உலகமே சாட்சியாக நிற்க நான் உனை நச்சி நச்சிட உன்னை விரும்பி 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 வந்து கொண்டிருக்க இறைவனை திரும்ப திரும்ப விந்து விந்து நான் அழைத்துக் கொண்டே இருக்கேன். இதுக்கு சாட்சி பண்ணா அந்த உலகமே பதில் சொல். நச்சி நச்சிடவத்திடும் காலமே. அப்போ நான் உன்னை விரும்ப நீயும் என்னை விரும்பி வந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திலே எழுந்தருளுகிற பெருமானே, உன்னை ஓத நீ வந்து காட்டினாய். உன்னை நான் பாட்டு பாடுவதற்காக திருக்குழுக்குண்டம் என்ற இந்த பதிகத்தை பாடுவதற்காக நீ உன் கோலத்தை வந்து காட்டினாய். ஓத உன்னை ஒரு பதிகம் பாட நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே. இந்த கழுக்குண்டத்தில் ஒரு கோலத்தை எனக்கு காண்பித்தாய். வேதம் இல்லதோர் கற்பழித்த பெருந்துரை பெருவெள்ளமே, ஏதமே பல பேச நீ என ஏதிலார் முனமே செய்தாய். சாதல் சாதல் கொல்லாமை அற்ற தனி சரண் சரணாமென, காதலாலுனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே. வேதமில்லதோர் கற்பழித்த பெருந்துரை பெருவெள்ளமே. திருப்பெருந்துறையிலே மாணிக்கவாசகருக்கு குருநாதர் வெளிப்பட்டு ஞானத்தை கற்பிக்கிறார். ஞானத்தை தெரிந்து கொள்கிற போது அதில் ஏதாவது ஒன்றுக்கொன்று மாறுபாடு பணக்கு வரும். ஆசிரியர் மாணவனுக்கு பணம் சொன்னா கூட மாணவனுடைய அறிவு வித்தியாசத்தினாலே அதை புரிஞ்சு கொள்ள முடியாத அது அப்படியே முரணா இருக்கேன்னு கேட்பான். ஆனா இந்த குருநாதர் மாணிக்கவாசகர் பாடம் சொன்ன போது ஒரு மாறுபாடு தெரியல. பிணக்கு இலா பேதம் இல்லதோர் கற்பு, எந்த மாறுபாடும் தெரியாத ஒரு கற்பித்தல். கற்புன்னா படிப்பு சொல்லி கொடுத்தல் என்று பொருள். கற்புன்னா பெண்களிடத்திலே காணப்படுகிறதாகிய ஒரு உயர்ந்த ஒழுக்கமாய் சொல்லுவோமே அது அல்ல. கற்பு என்பது கற்றுக்கொள்ள தன்மை. அந்த கற்றுக்கொண்டுகின்ற தன்மையில ஏதாவது வேதம் முன்பின் முரண்பாடுவருக்கு உண்டாயிற்றா என்றால் இல்லை. வேதம் இல்லதோர் கற்பு, எந்த மாறுபாடும் இல்லாது தெரிந்து கொள்ளுகின்ற கற்பியை அளித்த அந்த கல்வியை எனக்கு கொடுத்த பெருந்துரை பெருவெள்ளமே. திரும் பெருந்துரையிலே வந்த பெருவெள்ளம் வெள்ளமாக எழுந்தருளிய பெருமான். திருப்பெருந்துரையிலே வெள்ளம் போன்று வந்தவர் குருநாதர். அந்த வெள்ளம் இவருக்கு ஒரு கற்பை அளித்து அளித்தது. கற்பனா கல்வி, பாடம், ஞானம், ஞானத்தை கொடுத்தர. ஏதமே பல பேச நீ என ஏதில் ஆர்வணம் செய்தாய். அப்படி எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த சரி, இன்னைக்கு என்ன செய்து விட்டாய்? என் முன் இல்லாமல் நீ பிரிஞ்சு போய்விட்டாய். பிரிந்து போன போது நான் ஏங்கி அழுகிறேன், பைத்தியமாக தெரிகிறேன். ஊர் இருக்கிறவெல்லாம் பார்த்து என்ன பித்தன் பேகன் என்று எல்லாரும் பரிகாசம் பண்ணுகிறார்கள். ஏதமே பல பேச, இந்த உலகத்தேவர்கள் என் மேல் பல குற்றங்களை காட்டி பேச பலவிதமான குற்றமொழிகளை சொல்லி ஏ பேசுகிறார். அப்படி பேசும்படியாக என்னை நீ இங்கு விட்டு விட்டு போய்விட்டாய். ஏச நீ என்னை ஏசும்படியாக என்னை ஏதில் ஆர்மோனம் சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு முன்னே என் செய்தாய். இப்படி ஒரு அவமானத்தை செய்து விட்டு போக்கியே. ஏதிலார்கள்லாம் என்னை பார்த்து பரிகாசம் செய்யும்படி இவர்களுக்கு முன்னே என்னை நிறுத்திவிட்டு நீ என்ன காரியம் செய்தாய்? என்னை விட்டு இப்படி பிரிஞ்சு போலாமா? பிரிஞ்சு போனதுதான் என் செய்தாய். என்ன காரியம் செய்தானா பிரிந்து விட்டாய் என்பது அதற்கு பொருள். இப்படி பிரியலாமா? சாதல் சாதல் கொள்ளாமை அற்ற தனி சரண் சரணாமேன. சாதல் சாதல், இந்த உலகத்திலே இறப்பென்பது மறுபடியும் இறப்பாகவே வரும், தொடர்ந்து தொடர்ந்து இறப்பாகவே வரும். இந்த சாதல் சாதல் என்ற சொல்லுகிற பொல்லாங்க இருக்கிறதே, அந்த பொல்லாப்பு அற்றதாகிய ஒரு இடம் இருக்கான்னா இருக்கு. சாதல் சாதல் பொல்லாமை அற்ற, இறப்பு 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 என்று சொல்லுகின்ற பொல்லாங்கு இல்லாததாகிய ஒரு இடம். தனிச்சரண், ஒப்பற்ற திருவடி புகலிடம், இறப்பே இல்லாத ஒப்பற்ற புகலிடம் ஒரு அடைக்கலஸ்தானம் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற வரையில இறப்பு என்பது திரும்ப திரும்ப வரும். இறப்போம், மறுபடியும் பிறந்து விட்டால் மறுபடியும் இறப்போம், மறுபடியும் பிறந்து இறப்போம். அப்போ இந்த சாதல் 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 என்று சொல்லுகிற பொல்லாங்கு தொடர்ந்து இருந்து வரும். ஆனா இது தொடர்ந்து இல்லாது போகிற ஒரு இடம் இருக்கா? இருக்கு. அந்த இடம்தான் இறைவன் திருவடி. சாதல் சாதல் பொல்லாமை அற்ற தனிச்சரண், சாதல் சாதல் என்று சொல்லுகின்ற பொல்லாங்கு நீங்கியதாகிய ஒரு தனிப்பட்ட புகலிடம். சரண் என்பது புகலிடம், சரண் சரணாம் என அவன் திருவடியாகும். ரெண்டு தர சரண் வருது இல்லையா? அதுல முதல்ல இருக்கிற சரண் என்பது புகலிடம், சரணாலயம், நாம் சென்று அடைக்கலம் அடைய வேண்டிய இடம். இரண்டாவது சரண் என்பது அவன் திருவடி. சரண் சரணாம் என காதலான் உனையோத அன்போடு உன்னை நான் இந்த பாட்டிலே வைத்து பாட, நீ வந்து காட்டினாய், நீ இங்க எனக்கு ஒரு இடம் காட்டினாய், தலையில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறது ஒரு இடம் காட்டினாய். கழுக்குன்றிலே இயக்கி மாறறு பத்து நாள் வரை என் குணம் செய்த ஈசனே, மயக்கமாயதோர் மும்மலப்பழவல் வினை குளர்ந்தவும் துயக்கருத்தனை ஆண்டு கொண்டு நின் தூய்மலர்கழல் தந்தனை, கயக்க வைத்தடியார் முனே வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே. இந்த திருக்கோலத்தை மாணிக்கவாசகர் மட்டும் பார்க்கும்படியாக இறைவன் காட்டல. குருந்தபரத்தடியிலே இறைவன் தோன்றி மாணிக்கவாசகர் பார்க்கும்படி அநேக அடியார்கள் புடைசூழ எல்லாருக்கும் தெரிஞ்சு மாணிக்கவாசகருக்கு இறைவன் குருநாதரா வந்து காட்சி கொடுத்தார் என்பதை பலரும் பார்க்கும்படியாக பல அடியார்களுக்கு முன்னிலையிலே நடத்தி காட்டினான். அதையும் சொல்ற, இயக்கி மாறறு பத்து நாள் வரை என் குணம் செய்த ஈச்சனே, இதில் ஒரு தனி கதை இருக்கு, அது அப்புறம் சொல்றேன். மயக்க மாயதோர் மும்மலப்பழ வல்வினை, மயக்கம் என்று சொல்லுகிற மாயம், மயக்கிக் கொண்டே இருக்கிற மாயை, ஓர் மும்மலம் மாயையோடு மாயை முதலாக சொல்லப்படுகிற மூன்று மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை, மும்மல பழ வல்வினை, இந்த மூன்று மலங்களினால் உண்டாகிற சேட்டைகள், வினை என்றால் தொழிற்பாடுகள், மூன்றினுடைய தொழிற்பாடுகளுக்குள் அழுந்தவும் நான் மூழ்கி கிடக்கவும், துயக்கருத்தேனை என்னுடைய கற்றை அறுத்து, துயக்கனா அதில் கட்டுண்டு கிடக்கிற நிலையை அறுத்துவிட்டு, ஆண்டு கொண்டு நின் தூய்மலர்கழல் தந்து என்னை ஆட்கொண்டாய், உன்னுடைய தூய்மையான திருவடியை எனக்கு நீ கொடுத்தாய். அதான் தெப்பமா பிடிச்சேன்னு சொன்னாரே, இங்க திருவடின்னு சொல்லிட்டாரு. தூய்மலர்கழல் தந்து அந்த திருவடியை எனக்கு வழிபடுவதற்கும் நீ கொடுத்தாய். கயக்க வைத்து அடியார் முனே, அடியார் முன் பல அடியார்களுக்கு முன்பாக கயக்க சிறப்பு உண்டாக, கயக்கம் சிறப்பு என்று சொல்கிறது. அதாவது அந்த கய என்று சொல்வது கயவும் கடவும் பெருமை என்ற ஏதோ ஒரு தொல்காப்பிய சூத்திரம் இருக்குது, உரிய அல்ல. அந்த கய என்ற வார்த்தை, தட என்ற வார்த்தை, இதெல்லாம் பெருமை. கயக்க பெருமை உண்டாக, எனக்கு பெருமை உண்டாக, அடியார் முனே வந்து, இப்ப பல அடியார்களுக்கு முன்னே நீ இந்த திருக்கழுக்குன்றத்தை எழுந்தருளி காட்டினாய், நான் தலையில் இருக்கக்கூடிய அந்த திருவடியை இறக்கி வைப்பதற்கு இடம் காட்டினாய், கழுக்குண்டிலே இந்த திருக்கழுக்குண்டத்திலே எனக்கு இடம் காட்டி கொடுத்தாய் பெருமானே என்று சொல்கிற. இந்த விதமாக இந்த திருக்குழுக்குன்ற பதிகம் நிறைவு பெறுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் பதிகம் என்ற சொல்லுக்கு பத்து பாட்டுகள் கொண்டது என்பது பொருள். ஆனால் இப்பொழுது இருக்கிறது ஏழு பாடல்கள் தான். எனவே மூன்று பாடல்கள் மறைந்திருக்கின்றன, எப்படியோ இதிலே பாடல்கள் காணாமல் போயிருக்கின்றன என்று தெரிகிறது. வேதங்கள்ல கூட அப்படித்தான், எத்தனையோ வேதங்கள்ல உள்ள பல ஸ்லோகங்கள்லாம் மறைஞ்சு போயிட்டு இப்ப கூட வேதத்துல இருக்கிறத எல்லாத்தையுமே படிக்க முடியல. அவர்கள் வேதத்துல இருக்கிற சில சில பகுதிகளைத்தான் படித்துக் கொண்டு வருகிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதனால இது கால ரீதியில இப்படி சில பகுதிகள் காணாமற் போய்விடுவது உண்டு. ஆகவே திருக்கழுக்குன்ற பதிகத்திலே ஒரு பத்து பாடலில் ஏழு பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கிற அளவில் இருந்து ஒரு சரித்திர சம்பந்தமான நல்ல ஒரு சிறந்த பகுதியாக இது அமைந்திருக்கிறது. அதுல ஒரு புராண வரலாறு ஒன்று சொல்றார், திருவிளையாடு புராண கதை. இயக்கி மாறு பத்து நாள் வரை என் குணம் செய்த ஈசனே. இயக்கிமார் யக்ஷி என்று சொல்லுகிற பெண்கள், யக்ஷினிகள் என்று சொல்லுகிறவர்கள் தெய்வ பெண்கள். இவர்கள்லாம் அந்த சக்திக்கு துணையாகிருக்கிற துணை தெய்வங்கள். அதுல 64 பெண்கள் இருக்கிறார்கள். அந்த 64 பெண்களும் தங்களுக்கு அஷ்டமா சித்தி கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டினார்கள். அதனால சிவபெருமான் கைலாயத்துக்கு வர சொல்லி அந்த அஷ்டமா சித்திகளை பற்றி அவர்கள் உபதேசம் பண்ணி கொண்டே இருந்தார். ஆனா அந்த 64 பேரும் சிவபெருமான் சொல்றத கவனிக்காம வேற எங்கேயோ கவனிச்சு விட்டார். பாடம் போயிட்டு சிவபெருமானுக்கு கோபம், உடனே இங்க பூலோகத்துல போய் கல்லா போயிடுங்க சமிச்சுட்ட. அந்த 64 பெண்களும் இந்த உத்தரகோஷ மங்கை என்ற சூழலே வந்து அப்படியே கருங்கல்லாக நின்றார்கள். அப்படி கருங்கல்லாக இருந்து போனதினாலே அந்த பெண் சிலைகள், 64 சிலை அந்த ஊர்ல இருந்தது. அதை பார்த்தவர்கள்லாம் இது இறந்து போன பெண்களின் சிலை, பட்டு போன பெண்களின் சிலை, அதான பட்டமங்கை என்று பேர் வச்சான். பட்ட என்றால் இறந்து மரம் பட்டு வச்சுன்னா பட்டு பட்ட மரம் தான் சொல்றோம். அவள் இறந்து போன பெண்களின் சிலை என்பதனாலே பட்டமன் பெயர் வைத்தார். பிறகு ஒரு காலத்தில் இறைவன் அங்கே இழந்தபடி இடத்தில் வந்து மறுபடியும் அந்த கல்களை பெண்ணாக மாற்றி அந்த பெண்களுக்கு அவர்கள் கேட்ட அட்டமாசித்தியை உபதேசம் பண்ணார். ஆகவே உயர்ந்த முறையிலே இப்ப பாடம் கேட்டார்கள். அதனால பட்டமங்கை என்பது உத்தரகோஷ மங்கையாக மாறி போச்சு. இறந்து போன மங்கை என்ற பெயரை உடையதாக இருந்த ஊர் திரும்பவும் அவர்கள் பாடம் கேட்ட காரணத்தால் அந்த ஊரானது உத்தரகோஷம், உயர்வான நூல். கோஷம்னா நூல், தொகுப்புன்னு அர்த்தம். கோஷம் என்ற வார்த்தைக்கு தொகுப்பு, கூட்டம், தொகுதி என்று பெயர். பழைய காலத்துல சில பணக்காரர்களை பெயர் சொல்ற போது அஸ்வகோஷத்தார், அத்தி கோஷத்தார் என்று ரெண்டு விதமாக சொல்வார். உனக்கு 1000 யானை, 2000 யானை இருந்ததுன்னா அவனை அந்த யானையின் பேர்ல வச்சு அத்தி கோஷத்தான், யானை கூட்டத்தை உடையவன் என்று சொல்வார்களாம். அதுபோல குதிரை 1000-2000 ஒரு பணக்காரன் வச்சிருந்தானா அவனுக்கு அஸ்வ கோஷத்தா என்று பேர் சொல்றது அந்த காலத்துல வழக்கம். கோஷம்னா கூட்டம், அதுக்காக அந்த ஓமையை சொல்றேன். இப்ப வேற ஒண்ணு இதுல இருந்து ஒரு வழக்கமும் தெரியுது நமக்கு. இப்போ அந்த முதல்ல பட்டமங்கையா இருந்த இடம் இப்போது உத்தரமான திரும்ப அந்த அட்டமா சித்திகளை இறைவன் உபதேசம் செய்த நூல் அந்த இடத்துல விளக்கம் பெற்றதுனாலே அதுக்கு உத்தரகோஷமங்கை என்று பெயர் வந்தது என்று ஒரு தலபுராண கதை இருக்கு. அந்த தலபுராண கதையின் அடிப்படையாக இது வருது. இதுல என் குணம் என்று இருக்கிறதுல ஒரு சந்தேகம் வருது. என் குணம் என்று இறைவனுக்கு சொல்வதானது தன்மயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயல்பாகவே எல்லாவற்றையும் அந்திருத்தல் என்பது போல 8 குணங்களை அவனுக்கு சொல்லுவோம். அந்த 8 குணங்களை இவர்களுக்கு உபதேசம் செய்தார் என்று சொன்னால், அல்லது 8 குணங்களை இவர்களுக்கு உண்டாக்கி விட்டார்கள் என்று சொன்னால் தவறா விடும். அந்த 8 குணம் இறைவனை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. கண்வயத்தனாதெல்லாம் தானே சுதந்திரமாக இருப்பது. என் குணத்தான் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே உரியது. அந்த 8 குணங்கள் இறைவனை தவிர வேறு யாருக்கும் வராது. அதை இந்த 64 ஏக்கிமார்கள் வாங்கி விட்டார்கள்னா அப்ப இறைவனுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனாலத்தான் என் குணம் என்பது இறைவனுக்குரிய தன்மயம் என்று சொல்கின்ற 8 குணங்கள் அல்ல, இது அட்டமா சித்தியான குணங்கள். அட்டமா சித்தி என்ற குணங்களை அருள் செய்தா என்று பொருள் செய்ய வேண்டும். அப்படி செய்யணும், இல்லைன்னா நமக்கு சித்தாந்த கருத்துக்கும் முரண்பட்டு விடும். அட்டமா என் குணத்தையே இறைவன் அவர்களுக்கு அருளி விட்டான் என்றா அப்ப இறைவனுக்கு உள்ளது இவர்களுக்கு வந்ததுன்னு ஆயிடும். அதெல்லாம் சித்தாந்தத்துல அந்த மோட்சத்தை பத்தி சொல்லுகிற இடத்துல பல சகடங்கள்லாம் வருது. உயிர் இறைவனோடு கலக்கிற போது இறைவனே ஆகி விடுகிறது. இறைவனைப் போலவே படைக்கவும் அப்புறம் துடைக்கவும் எல்லா விதமான ஆற்றலும் சுதந்திரம் பெறுகிறது அப்படின்னு சில பேர் சொல்றார்கள். அப்போ சிவ சமபாதம்னு பேர். சிவத்துக்கும் அந்த உயிர்களுக்கும் ஒன்னா போயிடுறார்கள். அதை ஒத்துக்காச்சான். நீ எவ்வளவுதான் முத்தி எடுத்து மேல போய் இறைவன் திருவிழி போனாலும் இறைவன் கீழே இருக்கலாமே தவிர இறைவனுக்கு சோகமாக அந்த 8 குணங்களை பெற முடியாது. இறைவனை போல் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய செயல்களை அவனுடைய அதிர்ச்சிப்பின் கீழ் வேற ஒரு உத்தியோகத்தில் இருந்து செய்யலாமைத்தவரை இறைவனை போல் தானே செய்ய முடியாது. இப்ப பிரம்மாவா இருந்தோ திருமாலா இருந்தோ அல்லது மகாருத்ராவோ இருந்து அந்த தொழில்களை செய்யலாம். அப்போ யார் உள்ளிருந்து இயக்கிறார்? இறைவன் பரமேஸ்வரன் இயக்க செய்யலாமே தவிர நாமே பரமேஸ்வரனுக்கு சமமாக அவன் ஒரு பக்கத்துல ஒரு உலகத்தை உண்டாக்க நாம ஒரு பக்கத்துல உலகத்தை உண்டாக்கி நடத்துறோம் என்பது கிடையாது. இது செய்வதுதான் ஒத்துக்காது. அதனாலே இந்த தன்மயத்தனாதல் என்று சொல்லுகின்ற குணம் முதலியவற்றை இதுல சேர்க்கிறது கூடாது என்ற கருத்தையும் சொல்லி இப்பேற்பட்ட உயர்ந்த வரலாற்றுக்குரியதான இந்த பதிகத்தை இந்த அளவோடு நான் நிறைவு செய்கிறேன்.